நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். சங்கீதம் 118:15. இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்க்கு எழுதின நிருபம் 3:9 முதல் 14 வசனம் வரை.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற கருத்தை தொடர்ந்து இன்னும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக கூறுவதை நாம் கவனித்தோம். ஆபிரகாமின் விசுவாச வாழ்க்கையை குறித்து சிந்தித்தோம். ஆபிரகாம் 400 ஆண்டுகளுக்கு பின் தோன்றிய நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படவில்லை. நீதிமான் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின் கொடுக்கப்பட்ட விருத்த சேதனம் அவனை நீதிமானாக்கவில்லை. அவனுடைய விசுவாச கீழ்ப்படிதலே அவனை நீதிமானாக்கிற்று என்று படித்தோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தாரே, அது ஆபிரகாமின் ஒழுங்கு, உண்மை மற்றும் அவனுடைய திறமையை சார்ந்தது அல்ல, தேவனுடைய உண்மையை மாத்திரம் சார்ந்தது. விசுவாசிப்பது மட்டுமே ஆபிரகாமிடத்தில் தேவன் எதிர்பார்த்தது என்று படித்தோம். அதைத் தொடர்ந்து ஆபிரகாமுடைய விசுவாச கிரியையை குறித்தும் சிந்தித்தோம். தன் சொந்த குமாரனை பலியாக செலுத்த முன்வரும் விசுவாச கிரியை. கிரியை முன்பு அல்ல, விசுவாசம் முன்பு, கிரியை பின்பு. ஆபிரகாமின் குமாரனை தப்ப விட்ட தேவன் தன் சொந்த குமாரனை நமக்காக தப்ப விடவில்லை என்று படித்தோம். பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, அதாவது தேவனோடு ஒப்புரவாவதற்கு விசுவாசம் மாத்திரம் போதும். வேறு எந்த கிரியையும் தேவையில்லை. நியாயப்பிரமாண கிரியையினால் மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாது. ஆபிரகாமும் நியாயப்பிரமாண கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். விசுவாச கிரியையினால் அங்கீகரிக்கப்பட்டார். இன்று நியாயப்பிரமாணத்தினால் சாபந்தான் வரும். அந்த சாபத்தினின்று நம்மை விடுவிப்பதற்காகவே நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக சபிக்கப்பட்டவராகி சிலுவை மரத்தில் தொங்கினார் என்பதையும், அதன் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படி செய்தார் என்பதையும் படிக்க இருக்கிறோம். கலாத்தியர் 3:9 பாருங்கள். கலாத்தியர் 3:9.
அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.
விசுவாசமுள்ள ஆபிரகாம் என்பதை கவனியுங்கள். தேவன் ஒரு பாவியினிடத்தில் விசுவாசத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறார். தேவன் தான் ஆபிரகாமுக்கு குறிப்பிட்ட சில காரியங்களை செய்ய போகிறதை விசுவாசிக்கும்படியாக கூறினார். இன்றும் தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்பதெல்லாம் என்ன? அவர் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்துவிட்ட காரியங்களை தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக மரிக்க ஒப்புக் கொடுத்தாரே, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதே ஆகும். மனிதன் இன்று ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசமே வழியாக இருக்கிறது. கலாத்தியர் 3:10 பாருங்கள்.
நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளையெல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே.
இந்த வசனத்திலே உள்ள முக்கியமான வார்த்தை நிலைத்திருத்தல் என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையிலும் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடிய நாள் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்று நாம் பாடி பரவசமடையலாம், இடரல் அடையாமல் தேவனோடு நடக்கிற அனுபவம் உண்டாகலாம். அன்று நான் இதை செய்தேன், அதை செய்தேன், ஆகையால் தான் தேவனினை ரட்சித்தார் என்றும் கூறிவிடலாம். ஆனாலும் இந்த வசனம், அதாவது கலாத்தியர் 3:10 சொல்வதை நாம் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். மீண்டும் கூறுகிறேன், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன். அது எப்படி சாத்தியமாகும்? நாம் இரவும் பகலும் ஒவ்வொரு நாளிலும் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் ஒரு வருஷத்தின் 52 வாரங்களும் நாம் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறோமா? நாம் மனிதர்களாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் என்னும் கோட்டிலே நடக்கும் போது எங்கேயாவது தவறக்கூடிய நிலைமையில் வரும். நாம் எப்பொழுதும் இவ்வுலகத்தை விட்டு வேறொரு மேலான இடத்தில் நடக்கவே முடியாது. பிரியமானவர்களே, நாம் நியாயப்பிரமாணத்தை விட்டு தவறும் போது நியாயப்பிரமாணத்தால் நம்மை குற்றவாளியாகத்தான் தீர்க்க முடியும். ஒரு நல்ல போதகர் எப்பொழுதும் அல்லேலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். ஒருமுறை ஒருவர் அவரது மனைவியை பார்த்து, அவர் எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பாரா என்று கேட்டபோது போதகரின் மனைவி அவரை பார்த்து, இல்லை, அவர் உற்சாகம் இழந்த நாட்கள் இருக்கத்தான் செய்தது என்று கூறினாளாம். நம் எல்லோருக்கும் சோர்வு நாட்கள் வரத்தான் செய்யும், இல்லையா பிரியமானவர்களே? நாம் நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளும் போது அந்த நல்ல நாட்களிலே நமக்கு வெகுமானம் கிடைக்காது. ஒருவேளை ஒருவர் கடந்த 20 ஆண்டுகளாக அவர் தங்கியிருக்கும் நகரத்தின் எல்லா சட்டங்களையும் கை கொண்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 20 வருடத்துக்கு பின்பு அவர் அந்த நகரத்தின் அதிகாரிகள் வந்து, நான் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொண்டதற்காக எனக்கு பதக்கங்களை அணிவிக்க வேண்டும் என்று தன் வீட்டிலேயே காத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்கும்? அவர் அந்த நகரத்தின் சட்டத்திட்டங்களை கை கொண்டதற்காக அவர்கள் அவருக்கு பதக்கங்களை வழங்க மாட்டார்கள். ஆனால் அவர் 20 ஆண்டு காலமாக அந்த நகரத்தின் எல்லா சட்டத்திட்டங்களையும் கை கொண்டு வந்திருந்தாலும் அவர் ஏதாவது ஒன்றை ஒரு நாள் கை கொள்ளாதிருக்கும் போது அல்லது அவற்றில் ஒன்றில் தவறும் போது அவர் கைது செய்யப்படுவார் அல்லது தண்டிக்கப்படுவார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? சட்டமானது நமக்கு எந்த ஒரு வெகுமானத்தையும் தராது, அது நமக்கு ஜீவனை தராது. நாம் தவறு செய்தால் நம்மை தண்டிக்கும். ஆனால் பிரியமானவர்களே, விசுவாசமானது நமக்கு என்ன கொடுக்கிறது? அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. கலாத்தியர் 3:11. கலாத்தியர் 3:11.
நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே.
பழைய ஏற்பாடும் மனிதன் விசுவாசத்தினால்தான் ரட்சிக்கப்படுகிறான் என்பதைத்தான் நமக்கு போதிக்கிறது. எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனாலே ரட்சிக்கப்படுகிறான் என்று பழைய ஏற்பாடு நமக்கு கூறவில்லையே. அப்படி யாராவது நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதினால் ரட்சிக்கப்பட்டதாக நாம் அறிந்திருக்கிறோமா? மோசேயின் நியாயப்பிரமாணங்களின் படி செய்தால் எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டதாக நாம் ஒரு காலம் வேதத்தில் வாசிக்கவில்லையே. மோசேயின் ஆகமங்களின் கருப்பொருள் பலி முறைமையே ஆகும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் மேலும் தேவன் கிருபையையும் இரக்கத்தையும் கொடுக்கப் போகிறதை அறிந்து மோசே களிகூர்ந்தான். ஆகவேதான் அவன் நியாயப்பிரமாணங்களை பெற்று வரும்போது அவன் முகம் பிரகாசித்தது என்று காண்கிறோம். ஆபகூக் 2:4 பாருங்கள்.
இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
இப்பொழுது கலாத்தியர் 3:12 பாருங்கள். கலாத்தியர் 3:12.
நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான்.
இதுவும் ஒரு முக்கியமான வசனம்தான். விசுவாசமும் நியாயப்பிரமாணமும் ரட்சிப்பையும் வாழ்க்கையையும் குறித்து எதிர்மறையான தத்துவங்களை கொண்டது. அவை ஒன்றுக்கொன்று எதிர்மறையானவைகள். ஒன்று மற்றொன்றை நீக்கி போடுகிறது. நாம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முயற்சி செய்யும் போது நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட முடியாது. இரண்டையும் நாம் ஒரு நாளும் சேர்த்து பெற முடியாது. அவை முற்றிலும் எதிர்மறையானவைகள். இதை நாம் இன்னும் சற்று தெளிவாக பார்க்க வேண்டும். ஒருமுறை ஒருவர் தன் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோடு ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்கு செல்ல விரும்பினார். அப்பொழுது அவரது மூத்த மகன் அந்த இடத்துக்கு ரயில் மூலம் செல்லலாம் என்று கூற, அவனது தங்கையோ நாம் நமது காரில்தான் செல்ல வேண்டும் என்று கூறினாளாம். ரயில் மூலம் செல்வது பாதுகாப்பானதாய் இருந்தாலும் சென்று சேர நேரம் அதிகம் எடுக்கும். காரில் செல்வது கடினமாக இருந்தாலும் துரிதமாக அந்த இடத்துக்கு சென்று விடலாம். என்ன செய்வது என்று அந்த மனிதன் யோசித்துக் கொண்டிருக்க, அதற்குள் அவரது 2 பிள்ளைகளும் தங்களது விருப்பப்படித்தான் செல்ல வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவரது மனைவியோ, ஐயோ, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே நேரத்திலேயே நாம் ரயிலிலும் காரிலும் செல்வது போன்ற வசதி இருந்தால் நன்றாயிருக்குமே என்றார்களாம். ஒரே நேரத்திலே பாதி உடல் ரயிலிலும் மற்ற பாதி உடல் காரிலும் வைத்துக் கொண்டு பயணம் செய்வது என்பது ஒரு நகைக்கத்தக்க ஒரு விஷயமாகும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? ரயிலின் மூலமாக சென்றால் ரயிலில் மட்டும்தான் செல்ல முடியும். காரில் பயணம் செய்தால் காரில் மட்டும்தான் நாம் பயணம் செய்ய முடியும். பயணிகள் ஒரே நேரத்தில் 2 வேறுபட்ட வாகனங்களில் அமர்ந்து கொண்டு பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை யாரும் செய்வதில்லை. அதுபோல பிரியமானவர்களே, தேவனும் நியாயப்பிரமாணத்தினாலும் விசுவாசத்தினாலும் இரட்சிக்கப்படுவதற்கான வழிகளை நமக்கு ஏற்படுத்தவில்லை. நீங்கள் ஏதாவது ஒன்றை தெரிந்தெடுக்க வேண்டும். நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் மூலம் செல்ல விரும்பினால் அதை முயற்சிக்கலாம். ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னவென்றால், தேவன் நாம் இதை செய்ய முடியாது என்பதை ஏற்கனவே கூறியிருக்கிறார். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் எதை தெரிந்து கொள்வோம்? நியாயப்பிரமாணத்தையா, சட்டத்திட்டங்களையா, விசுவாசத்தையா? ஆதியாகமம் 22:17-18 பாருங்கள்.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தின் மூலம் சுதந்திரித்துக் கொள்ளாமல் விசுவாசத்தினால் சுதந்திரித்துக் கொண்டான். ஆபிரகாமின் இந்த விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11:8 சாட்சி கூறுகிறது. சற்று எபிரேயர் 11:8 பாருங்கள்.
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
ஆம், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கலாத்தியர் 3:13 வருவோம். கலாத்தியர் 3:13.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மோசேயின் பிரமாணம் நம்மை தண்டிக்கிறது. இதன் கருத்தை அறிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணங்களின்படி வாழ விரும்பின இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் ஒரு முறை பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினான். அப்பொழுது சவுல், நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தான். இதை நாம் 1 Samuel 14:24 வாசிக்கிறோம். ஆனால் சவுலின் சொந்த குமாரனாகிய யோனத்தான் தானே அந்த ஆணை நின்று தவறிய போது, தவறு செய்தவன் தன் குமாரனாயிருந்தாலும் அவன் ஆணை நின்று தவறியபடியினாலே, யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதிகமாகவும் செய்யக்கடவர் என்று சவுல் கூறுவதை அதே அதிகாரம் 44 வாசிக்கிறோம். இவ்வாறு சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணங்கள் நம்மை தண்டிக்கத்தான் செய்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை மோசேயின் நியாய பிரமாணத்தின் தண்டனை நின்று மீட்டுக் கொண்டார். அவர் அதை எப்படி செய்தார்? நமக்காக அவர் சாபம் ஆனதின் மூலமாகவே அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற இந்த பகுதி பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு காரணங்களுக்காக வேதத்திலிருந்து எடுத்து ஆளப்பெறும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த பகுதியாகும். ஒரு காரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் மரத்திலே தூக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதை பொதுவாக தண்டனையாக பயன்படுத்துவது கிடையாது. அதற்கு மாறாக யூதர்கள் கல்லெறிந்து கொல்வதை பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் நாட்டிலே எங்கு பார்த்தாலும் அதிகமான கற்கள் காணப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களிடையே குற்றம் புரிந்தவர்களுக்கு வழங்கப்பெறும் மிகப்பெரிய தண்டனை எதுவென்றால் மரத்திலே தூக்கி தொங்க விடுவது அல்ல, கல்லெறிவதே ஆகும். கண்டிக்கப்படத்தக்க ஒரு குற்றம் செய்யப்படும் போது தண்டிக்கப்பட வேண்டிய முறையாவது, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலேயே தானே அதை அடக்க பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக என்று தேவனாகிய கர்த்தர் உபாகமம் 21:22-23 கூறுவதை வாசிக்கலாம். அதாவது, ஒருவன் பயங்கரமான குற்றம் செய்து கல்லெறிந்து கொல்லப்பட்ட பின் அவனுடைய பிரேதமானது மரத்தின் மேல் தூக்கப்பட்டு கட்டப்பட்டு மற்றவர்கள் பார்வைக்காக வைக்கப்பட வேண்டும். இவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே மரத்திலே தூக்கி போடப்பட்ட காரியத்தை பற்றி 2 Samuel 21:8-9 பார்க்கிறோம். இங்கு தாவீது கிபியோனியருக்காக சவுல் வீட்டாரை தூக்கி போட்ட சம்பவத்தை படிக்கிறோம். இப்படி தூக்கப்படும் பிரேதமானது இரவு முழுவதும் மரத்திலே தொங்கப்படக்கூடாது. என்ன காரணம் என்றால், அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். மட்டுமல்ல, தேவனால் அவர்களுக்காக சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட தேசம் அதி நிமித்தம் தீட்டுப்படக்கூடாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்காக சாபமானார். இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? கிறிஸ்து எப்போது சாபமானார்? அவர் மனு உரு எடுத்தபோது சாபமானாரா? இல்லை, அவர் பிறந்தபோது பரிசுத்தமானவராக காணப்பட்டார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. லூக்கா 1:35 இயேசு தமது பிறப்பின் போது அந்த பரிசுத்தமானது என்று அழைக்கப்பட்டார். ஒருவேளை உலகம் அவரை பற்றி அதிகம் அறியாத நாட்களிலே அவர் சாபமாக்கப்பட்டாரா? இல்லை, அவர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று லூக்கா 2:52 கூறுகிறது. அவர் தம்முடைய ஊழியத்தின் காலகட்டத்தில் சாபமாக்கப்பட்டாரா? இல்லவே இல்லை. அவரது ஊழியத்தின் நாட்களிலே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவர் கூறியதை மத்தேயு 3:17 நாம் வாசிக்கவில்லையா? எனவே அவர் தமது சிலுவை மரத்தின் மீது இருக்கும் போதுதான் நமக்காக சாபமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் சிலுவையில் தொங்கிய முதல் 3 மணி நேரத்தில் அல்ல. அவர் தம்மை சிலுவையில் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த போது கரை அற்றவராய் காணப்பட்டார். ஆகவே அவர் சிலுவையில் தொங்கிய கடைசி மும்மணி நேரத்தில் தான் நமக்காக சாபமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏசாயா 53:10 மிகவும் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள் ஏசாயா 53:10.
அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்.
ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்காக தம்மை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்பதன்படி இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். இங்கு ஒரு முரண்பாட்டை நாம் காண வேண்டும். அவர் தொங்கிய சிலுவை மரமானது அவருக்கு மரணத்தை அளிக்கும் மரமாகவும் நமக்கு ஜீவனை அளிக்கும் மரமாகவும் மாறிற்று. ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதன் நடுவிலே 2 விருட்சங்களை வைத்தார் என்பதை ஆதியாகமம் 2 வாசிக்கிறோம். ஒன்று ஜீவ விருட்சம், மற்றொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று விலக்கினாரா? இல்லவே இல்லை. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று விலக்கியிருந்தார். அவர்கள் விலக்கப்பட்ட கனியை புசித்த போது பாவிகளானார்கள். ஜீவ விருட்சத்தின் கனி அவர்கள் அணுக முடியாதபடிக்கு தடுக்கப்பட்டது. மனிதனுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பாவத்தினால் உலகத்தில் சாபம் பிரவேசித்தது. அந்த சாபத்தை கர்த்தராகிய இயேசு கல்வாரி சிலுவை மரத்தில் சுமந்து நமக்காக சாபமானார். அந்த சிலுவை மரமே இயேசுவுக்கு மரணத்தின் மரமாகவும் நமக்கு ஜீவனின் மரமாகவும் மாறிற்று. ஏதேன் தோட்டத்தில் மறைக்கப்பட்ட ஜீவ விருட்சம் நமக்கு வெளிப்பட்டது. சிலுவை அண்டை வரும் ஒவ்வொருவருக்கும் அது ஜீவனை கொடுக்கிறது. அதை விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம்! தொடர்ந்து கலாத்தியர் 3:14 பாருங்கள். கலாத்தியர் 3:14.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று.
இஸ்ரவேலர்கள் 1500 சட்ட திட்டங்களை அல்லது நியாயப்பிரமாணங்களை வைத்திருந்தாலும் அதன்படி செய்ய தவறினவர்களாய் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 15 எருசலேம் ஆலோசனை சங்கத்திலே பேதுரு எழுந்து நின்று கூறும் போது என்ன கூறினார்? அப்போஸ்தலர் 15:10.
இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே.
இங்கு அவர் நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடி என்று கூறுகிறார். நம்மாலும் நம்முடைய முற்பிதாக்களாலும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்க ஏன் புறஜாதியரை அதற்கு கீழ்ப்படுத்த விரும்புகிறோம்? நம்மால் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியாமல் இருக்கும் போது புறஜாதியாராலும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியாதே என்று அவர் விவரித்துக் கூறுகிறார். ஆம், ரோமர் 8:3 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8:3 பாருங்கள்.
அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்.
இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? நியாயப்பிரமாணத்தினால் நாம் செய்ய முடியாததை கிறிஸ்துவே நமக்காக செய்து முடித்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டு எடுத்து ஆபிரகாமுக்குள் சகல ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்தார். ஆதியாகமம் 22:17-18 தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் வாசித்தோமே. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இஸ்ரவேலர் அல்லாத நாம் ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை என்று கூறுவது பற்றி அப்போஸ்தலர் 2:38-39 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:38-39
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி,
இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்டிருக்க அதை விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் கற்றிருக்க, அதற்காக நாம் இன்னும் ஏன் தாமதிக்க வேண்டும்? அதற்காக நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எபிரேயர் 10:38-39 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறோளாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறோளாய் இருப்போம் என்று எபிரேயருக்கு ஆக்கியோன் கூறுகிறாரே. பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் நமக்காக சாபமாக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஏற்றுக்கொள்வோமா? அவர் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை நாம் இரண்டு கரங்கள் ஏந்தி பெற்றுக்கொள்வோமா? நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான வேத பாடத்துக்காக உமக்கு நன்றி. எங்களுக்காக கல்வாரி மரத்திலே தூக்கப்பட்ட எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நாங்கள் செய்த பாவங்களுக்காக சாபமாகி தீர்ந்தாரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவை மரம் அவருக்கு மரணத்தையும் எங்களுக்கு ஜீவனையும் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து போன நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் அந்த கல்வாரி மரத்தண்டை வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை இன்று விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளட்டும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். உமக்குள் தொடர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நேயர்களுக்கு ஓர் அன்பின் அறிவிப்பு. கலாத்தியர் நிருபத்தின் முகவுரை பகுதி அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.